திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலர்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி, திருமூல தேவ நாயனார் பொற்கலல்களை மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி, சைவ நிகழ்வுகளை திறம்பட ஒலிபரிப்பு கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். போன வாரத்தோட நம்ம 1 தந்திரம் முடிச்சாச்சு. அதுல கடைசியில கல்லுண்ணாமை, அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். நமது சித்தாந்த சாத்திரமாகிய திரு உந்தியார் என்ன சொல்றது, நமக்கு உள்ளேயே தேன் போல இருக்கு, அந்த கல் தான் மெய்ஞான கல், அதை பருகணும்னு நினைங்க, இந்த கல்ல பருகாதீங்கன்னு சொல்றது. காயத்துள் மெய்ஞான கல் உண்ண மாட்டாதே, மாயக்கள் உண்டார் என்று உந்தி வர, வரட்டு பசுக்கள் என்று உந்தி வர அப்படின்னு சொல்றார். ஆன்மாவாகிய சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள ஆன்மாவாகிய உயிர் இருக்கு, அந்த உயிரோடு ஒன்னா இறைவன் இருக்கிறாரு, அங்க சிவஞானமாகிய தேன் இருக்கு, அதை உண்டு நம்ம பேரின்பத்தை அனுபவிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் மாதிரி இந்த கள்ளை தேடி மயங்குகிறார்களே, கள்ளை உண்டு மயங்குகிறார்களே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வரட்டு பசுக்கள் போன்றவர்கள் என்று மிக அழகாக அதான் அப்புறம் சுவாமி சொல்வார் இல்லையா, பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம்னு சொல்வார். மகேசனை நினைக்கணும், அதை விட்டுட்டு மதுவை நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறத நமக்கு அழகாக அந்த கல்லுண்ணாமையில வலியுறுத்தி சொன்னார் திருமூல தேவ நாயனார். அதனை தொடர்ந்து 2 தந்திரம் இன்று. அதிலே முதலாவதாக அகத்தியம் என்ற தலைப்பு. காமிக ஆகமத்தோட 9 ஆகமங்களோட சாரமா தான் அவர் 9 தந்திரம் தந்திருக்காருன்னு பார்த்தோம். காமிக ஆகமத்தோட தெளிவாக இந்த 2 தந்திரத்தை எடுத்திருக்கிறார். 25 அதிகாரங்கள், இதுல புராண வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் அதில் உள்ள தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மேலும் இறைவனுடைய 5 சிறப்பு, அவர் 5 செய்கிறார் அல்லவா, சிருஷ்டி திதி அந்த மாதிரி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் சொல்லிட்டு, அதனால அது எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். உயிர்கள்லாம் எங்கெல்லாம் பிறக்கிறது, உயிர்களோட வகைகள்லாம் என்ன, யாரையும் நிந்திக்க கூடாது, பெரியோரை துணை கொண்டு ஒழுக வேண்டும், அந்த ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லி கொண்டே வருகிறார். அவரு கைலாயத்து ஒரு சித்தர்னு பெரிய புராணத்துல சொன்னது போல, அங்கிருந்து சுந்தரநாதராகத்தான் வர்றாரு பூலோகத்துக்கு. எதற்காக வருகிறார் என்றால் அகத்தியர் பெருமானை சந்திக்கும் பொருட்டு, தரிசிக்கும் பொருட்டு. அதனால அவர் அகத்தியரை பற்றி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். நடுவன் இல்லாது இவ்வுலகம் சரிந்து கெடு நின்றது எம்பெருமான் அன்ன ஈசன், நடுவுழ அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னீர் என்றானே. அது பாடல். இறைவன் அகத்தியரை எங்கனம் ஏவல் கொண்டார் என்பதை அது உணர்த்துகிறது. சுவாமி அப்படியே அம்மையப்பரா இருக்கிறாங்க, வடக்க அப்படியே வடகோடி தாழ்ந்து கொண்டே போகிறது, எல்லாரும் ஒரே பக்கம் குழுமியாச்சு அதன் காரணமாக. அதனால தேவர்கள்லாம் பெருமானை வேண்டவும், அக்னியை உள்ளே உள்ள அகத்தியன், அகத்தி அகத்தில் தீயை அக்னியை உடையவனே, நீ சென்று இந்த உலகத்தை நிற்கின்ற உலகத்தை முன்னுவாயாக அப்படின்னு அதை சமப்படுத்து அப்படின்னு சொல்றார். அவருடைய உள்ளத்துக்குள்ள எழுபரன் ஜோதியாக அக்னி இருக்கிறது. அகத்தில் தீயை உடையவர், ஆகையால் அகத்தியர் என்ற பெயர் அவருக்கு. இப்ப தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள், பிறர் எல்லாருமே அம்மையப்பரை வந்து தரிசிக்கிறாங்க. அப்படியே தரிசிச்ச உடனே அனவரதமும் அப்படியே அந்த திளைப்புல ஆனந்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கிருந்து யாருமே புறம் போகல, எல்லாரும் அங்கேயே தங்கவும் என்ன ஆயிட்டு வடபக்கம் தாழாக தாழ்ந்து போகிறது. அதனால இறைவன் வந்து தென்பால் என்ன செய்யணும், அதை சமன்படுத்துவதற்காக அகத்தியர் பெருமானை அனுப்புகிறார். மற்றும் ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்க, சிவஞானத்தை வந்து உணர்த்துவதற்கு சிவகுரு தேவை. அதனால இறைவன் வந்து தென்னாடு வந்து நல்ல சிவஞான களஞ்சியமாக இருக்கிறது என்பதால் அங்க வந்து அகத்தியரை செல்ல பணித்தார் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு ஒரு ஐயம் வரும், அகத்தியர் உருவில ரொம்ப சிறியவர், அப்படி அவர் வந்தால் இந்த நிலச்சரிவு சமமாகுமா அப்படின்னு ஒரு ஐயம் இழுக்கும். ஆனால் அது அந்த மாதிரி ஐயம் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதாவது அருணகிரிநாதர் சொல்லும் போது சிவனை நிகர் பொதிய முனின்னு பாடுறார். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணம் நடக்கு, அதை காண எல்லாரும் வந்து வடபால் கூடுனாங்க, வடபால் தாழ்ந்தது, அதனால விண்ணவர்கள்லாம் நடுங்குறாங்க. அதனால சுவாமி தன்னை ஒப்பானாகிய அகத்தியரை இங்கே அனுப்பினார். சித்த மாசகல அந்த செந்தமிழ் இயல்நூல் தன்னை அத்தனை அருளி செய்தி என்றாராக சிவபெருமான் அஞ்ஞனம் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகத்தியன் கேட்கிறாராம், எங்களோட மாசெல்லாம் அகலும்படியாக நீங்கள் எங்களுக்கு நூல் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் செந்தமிழிலே அப்படின்னு கேட்ட பட்சத்துல சுவாமி அது கிடைக்கிறதுக்கு ஒரு வழி. அதுக்கு தான் அகத்தியர் அங்க போச்சு லேச்சு அடுத்து அகத்தியரை தரிசிக்க வந்த திருமூல தேவ நாயனாரையும் அங்கேயே தடுத்து நமக்கு திருமந்திரத்தை கிடைக்கும்படி செலுத்தார். அது இறைவன் வந்து போகியா இருந்து உயிருக்கு போகத்தை நல்குகிறார். இப்ப தேவர்கள் முதலானவர்கள் எல்லாம் போகத்துலதான் ஆழ்ந்து போயிருக்காங்க. போக மோகங்களாலையும் உலகம் ஒரு பக்கம் சரிந்து போகுது. சிவஞானியர்கள் என்ன பண்ணுவாங்களாம், உடையாள் உந்தன் நடுவு இருக்கும் இல்லையா, அந்த நடுவு நிலையாகிய சிவசிவ மந்திரத்தை சொல்லி தியானித்து கொண்டே இருப்பார்கள். இப்ப அவங்களையும் தெளிவிக்கணும், இவங்களையும் தெளிவிக்கணும். அதனால் அகத்தியர் பெருமானை அவர் அனுப்புகின்றார் அப்படிங்கறது சொல்றார். உண்மைஞன் ஓர் அகத்தியன்னு சொன்னதுலே அவருடைய பெருமை, அவருக்கு சமமா யாருமே கிடையாது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளலாம். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய் மேல் பால் அவனோடும் அங்கி உதயம் செய் வடவால் தவமுனி எங்கும் வளங்கொள் இளங்கொழி தானே அப்படிங்கிறார். சிவாக்னிய இருதய கமலத்துல தோற்றுவிக்கின்ற வடதிசை தவமுனி, அவர் என்ன பண்றாராம், வைகரை பொழுதுல அக்னி காரியம் செய்யக்கூடியவர். அதாவது லோபாமுத்திரையாரை, லோபாமுத்திரைங்கிறது அகத்தியர் பெருமானுடைய திருமனைவியார், அவங்கள திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை ஏற்றுக்கொண்ட அந்தனர். அதனால நாள்தோறும் வைகரை பொழுதுல கண்டிப்பா அக்னி காரியம் பண்ணுவார், அவர் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அக்னி பிளம்பா உதிச்சு மேல் திசையை நோக்கி செல்றது எது, சூரியன். சூரியன் எல்லா பக்கமும் தன்னுடைய கதிர்களால் வெப்பத்தை மிகுவிப்பது போல அகத்திய பெருமான் எல்லா பக்கத்திலையும் ஞானத்தை பரப்பினார். ஞானம் கொள்ள செய்பவர், ஞானத்தை வளம் கொள்ள செய்பவர். சரி, அதனால அவரையும் ஒரு ஒளி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சூரியனோட அகத்தியரை ஒன்னா வச்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா, சூரியனை விட உயர்ந்தவர் அகத்தியர் பெருமான், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒளி பொருளை வச்சு சொல்லணும்ட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு திருமந்திர பாடல்களை வச்சு பார்க்கும்போது அகத்தியர் பெருமான் வந்து சிவபோதம் கலன்று சிவபோத நிலையில எப்போதும் இருக்கக்கூடியவர். அதனால அவர் என்ன செய்யறார், சிவபோதத்தை எல்லா பக்கமும் பரப்புகின்றார். அப்படி பரப்பும்படி இறைவன் அவரை அருள் வடக்க இருந்தவரை தெற்கும் பரப்பும்படி அனுப்பினார் அப்படிங்கிறது இந்த வரலாற்றினுடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து பதிவலியில் வீரட்டம். அதாவது வீரம் என்றால் நமக்கு தெரியும், வீரட்டம் அப்படின்னு சொல்லும் போது எட்டு தலங்கள்ல செய்த வீர செயல்கள், அவற்றை பற்றி மிக அழகாக இதிலே எடுத்து கூறப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கோம். அந்த வீர செயல்களை செய்யும் போது சிவபெருமான் என்ன செய்கிறார், அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கிறார். அவரோ கருணை கடல், அப்படியானால் எதற்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பலரும் ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு சிந்தித்துக் கொண்டு இந்த வீரட்ட செயல்களை நாம் சிந்திக்கலாம். அவர் கருணையே வடிவமானவர், அவருடைய வடிவமே கருணை தான், அவருடைய கண்கள்லையும் கருணை தான் இருக்கு. அவர் வந்து அவருடைய விழிகள்ல கருணை இருக்குது, அவருடைய மொழியிலையும் கருணை இருக்குது. அவர் கருணை கடலாக இருக்கிறவங்க தான் அந்த வையத்தையே படைக்கின்றார், காக்கின்றார், மறைக்கின்றார், ஒடுக்குகின்றார், அருளுகின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். படைத்த இந்த வையகம் இயங்குறதும் அவருடைய அருளாலதான். இன்னும் சொல்லிட்டே போலாம், வானம் பொழியுது, தீ எரியுது, புனல் பெருகுது, காற்று வீசுது, இது எல்லாமே எதனாலேனா அவருடைய கருணையாலதான். அந்த கருணையானது ஒரு கணம் நின்றால் கூட உலகமானது வாழாது, மாண்டுவிடும். அதனால நமக்கு இறைவனுடைய கருணை மிக மிக தேவை. அவரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆன்மாக்களுக்கு. அதுல அவருடைய கருணையை இரண்டு வகையாக கூறலாம், அறவடிவிலும் மறவடிவிலும் அவர் செய்கின்றார். வள்ளுவர் சொல்லும் பொழுது அன்பு வந்து அறத்திற்குத்தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க அறியாதவர்கள், ஆனால் மரத்திற்கும் அதுதான் துணை அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு தாய் இருக்கிறா, அவளுக்கு குழந்தை மேல ரொம்ப ஒரு பிரியம் அன்பு, அதனால அவ என்ன செய்யறா, இவ்வளவு பிரியமா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஒரு பிழை செய்தால் அவள் சினக்கிறாள், பிள்ளையோட முதுகுல அடிக்கிறா. பிள்ளை ரொம்ப அழுது, வீறிட்டு அழுது, அதனால இன்னும் கொஞ்சம் வெகுண்டு அடிக்கிறா. இப்போ இவளுடைய தாய்மை எங்கே போயிட்டு, நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கண்ணில எல்லாம் எவ்வளவு அன்போடு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தா, அதெல்லாம் கண்ணில் இருக்க பாசம்லாம் கருகி போச்சா, அவளுக்கு இல்ல அந்த பிள்ளை மேல வெறுப்பு வந்துட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இது எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளை நீங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல பின்னணி. அடிக்கிறாள தவிர அந்த அடிக்கு பின்னால என்ன அக உணர்ச்சி இருக்குன்னா, இந்த குழந்தை நல்ல குழந்தையா வளரணும், அது ஒண்ணுதான். அதாவது திருத்தவே கூடாது, அறிவுரைகளை சொல்லக்கூடாது, கண்டிக்க கூடாது, அடிக்க கூடாதுன்னா நிறைய சொல்றாங்க. ஆனா எந்தெந்த இடத்துல கண்டிக்கணும், அப்படி கண்டிக்காமல் வளர்த்தால் அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளாக இருக்காது. தான் நினைச்ச மூப்பிலேயே வளருவேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்தால் பெரிய குற்றங்களை எல்லாம் செய்து பிற்காலத்துல தனக்கும் பிறருக்கும் ஒரு பெரும் துன்பத்தை தரக்கூடிய குழந்தைகளா இருக்கும். அப்ப தாய் வந்து அந்த பிள்ளை மேல கோபப்படுறதோ அடிக்கிறதோ எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல குழந்தையா வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனப்பாங்குதான். ஆனா இத பத்தி சிந்திக்காம அவ கோபப்பட்டுட்டா அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருந்தா சரி வருமா, அங்க கருணை தான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது உலகியல். அருளியல்லையும் அப்படித்தான். நம்ம உயிருக்கு யார் தாய் தந்தை, சுவாமி தான். அம்மா வந்து குழந்தைய அடிச்சு திருத்துற மாதிரி, சுவாமி வந்து அது உடல் குலவி இல்லையா, உடல் குழந்தைன்னு சொல்றது உடலை சொல்றோம், இதுல ஆன்மாக்கள்லாம் உயிர் குலவிகள். அத எதுக்காக சுவாமி திருத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மா நல்ல ஆன்மாவா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இதுக்கு பின்னாடி அருவி போல வெள்ள பெருக்கெடுத்து அவருடைய அன்பானது வருகிறது. நம்ம சமயம் வந்து இறைவனுடைய கருணையை இரண்டாக சொல்லுகிறது, அறக்கருணை மரக்கருணை அப்படிங்கிறது. மரக்கருணை அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்கள் மேல வைத்த ஓயாத அன்புனால அந்த உயிர்களை திருத்தி தண்டனை கொடுத்து, அதாவது தண்டனை கொடுத்து திருத்துறது, அது மரக்கருணை என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போது அந்த பதிவீரட்டத்திலே நாம் முதலாவதாக என்ன வரலாறு வருகிறது என்று நம்ம பார்க்கலாம். வீரத்தானங்கள் எட்டு, மரக்கரணை காட்டி ஆட்கொள்கிறார், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கருத்துறை அந்தகன் தன் போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயிர் சூலம் கை கொண்டு கொன்றானே அப்படின்னு சொல்றாரு. கையில என்ன வச்சிருக்காரு? சூலத்தை வைத்து அவனை குத்தி தூக்கிட்டாரு. கருத்துறை அந்தகன் இல்லையா, நல்ல நீதியில தோய்ந்த கருத்தை உடைய யமனை போன்றவன் இந்த அந்தகாசூரன் அப்படிங்கிற அசுரன். அவன் தான் பெற்ற வரத்தால உலகத்தையே என்ன பண்ணிட்டு இருக்கான்? துன்புறுத்தி கொண்டான். உலகத்துக்கு அத்தனை உயிர்களுக்கும் அவன் துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான். உயிர்கள் எல்லாம் வருந்தது. அப்ப தேவர்கள் இறைவனிடம் யாற்ற வேண்ட முடியும், அவற்றதான் வேண்ட முடியும். அப்படி வேண்டும் போது மூவிலை சூலம் சுவாமி கையில இருக்கும், அதை எடுத்து அப்படியே அவனை குத்தி அவர் சம்ஹாரம் பண்ணுகிறார் அப்படின்னு பாக்குறோம். சரி, இப்ப நம்ம அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொள்வோம். அந்தகனிலே அந்தகாசூர மூர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதியுறக்கூடிய காலத்துல ஆன்மாக்களுக்கு உற்ற துணையாக இருப்பது சிவபெருமான் தான். அவர்தான் உயிர்களுக்கு அடைக்கலம் அப்படிங்கிறத இந்த பாடலில் உள்ள வரலாறானது நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு பாக்குறோம். இது நடந்த இடம் வந்து திருக்கோவிலூர். மொத்தம் 8 சம்ஹாரங்கள் நடந்திருக்குன்னு பாக்குறோம். திருக்கண்டியூர்ல பிரம்மனோட சிரத்தை கொய்கின்றார். திருக்கோவலூர்ல அந்தகாசூரனை சமாதானம் இப்ப பார்த்தது. திருவதிகையில திரிபுரத்தை எரிக்கிறாரு. திருப்பரியலூர்ல தக்கனோட சிரத்தை கொய்கின்றார். திருவிற்குடியில சலந்தாசூரனை சம்ஹரிக்கின்றார். அடுத்தபடியாக திருவழுவூர்ல யானையை உரிக்கத்தது. திருக்குறுக்கையில காமனை எரித்தது. திருக்கடவுர்ல யமனை உதைத்தது. ஆக பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மா வழுவூர் காமன் குறுக்கை யமன் கடவுர் இந்த காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் சேவகமே அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு பாடல். இந்த 8 வீரட்ட செயல்களையும் நமக்கு உணர்த்துது. ஊர் பேரு, யார தண்டிச்சாரு அப்படிங்கிறது, சிவபெருமானுடைய முதன்மையை உணர்த்தக்கூடியது இந்த முதன்மைன்னு சொல்லும்போது சிவபராக்கிரமம் சிவபரத்துவம் இதெல்லாம் சொல்லலாம். இந்த வரலாறுகள்லாம் நம்முடைய திருமுறைகள்லயும் எல்லாருமே கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்ப இதுல என்ன உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவபெருமானத்தான் நாம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் எல்லா உயிருக்கும் உயிரா இருக்கிறார், எல்லா உயிருக்கும் அருள் செய்கின்றார். ஆனால் எல்லா சிறு தெய்வங்களோட வச்சுக்கிட்டு அவரையும் ஒன்னா 10 to 11 கும்பிட்டா துணையாக இருப்பார். பொது இவர் தான் எனக்கு எல்லாம், இவர் தான் முழு முதற் கடவுள், நான் இவரை வணங்கினாலே எல்லாரையும் வணங்கின மாதிரின்னு சித்தாந்தம் சொல்ற கருத்தை புரிந்து கொண்டு அப்படி யாரெல்லாம் இவரை மட்டும் வழிபடுகின்றார்களோ அவருக்கு சிறப்பாக துணை செய்வார். அப்ப சுவாமி நமக்கு பொதுவா துணை செய்யணுமா சிறப்பா துணை செய்யணுமா அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போல மற்றும் ஒரு பாடல்லையும் இந்த வீரட்ட செயல்கள் சொல்லப்பட்டிருக்கும். தொல் புலம்பு அந்தகன் சொல் ஆணவம் தக்கன் மல்யான் எனதயன் மால் வன்மை வினை வல்ல சலந்தரனாம் மும்மைப்புறம் அத்தி காலம் காமன் மலம் வெகுளி காமம் என் வீறு அப்படின்னு எடுத்து சொல்றார். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இது எல்லாமே அந்த ஆணவம் கண்மம் மாயை அதோட தொடர்புடையதான் இருக்கும். இப்ப அந்தகன் அவனை சம்ஹாரம் பண்ணும்போது என்ன ஆகுது? அகந்தை அழிகிறது அப்படின்னு பாக்குறோம். தக்கனுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் ஆணவம், அவனுடைய ஆணவ செருக்கானது அழிந்ததுன்னு பாக்குறோம். அயனும் அரியும் யான் எனதுங்கிற செருக்கு, அதனால அது மாயை அப்படின்னு சொல்லலாம். சலந்தரன் வந்து ரொம்ப கொடுமையான வினைகள் செய்யக்கூடியவன், அதனால அது கண்மம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். கண்மத்தை உணர்த்துகிறது. கண்மம் தவறாக இருந்தால் எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டுங்கிறது. அது போல திரிபுர சம்ஹாரத்துல முப்புறமாவது மும்மல காரியம்னு சொல்லுவார். அது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணையும் குறிக்கி. சரி, அப்புறம் அத்தியாகிய யானை, அந்த யானையை உரிச்சு போத்தார்லே அது வந்து மயக்கம். காலன் அது வந்து மார்க்கண்டேயருக்காக திருக்கடவுர், அது வந்து வெகுளியை உணர்த்துகிறது. காமன் வந்து காமத்தை உணர்த்துகிறது. ஆக இந்த அந்தகாசுர வதத்தை வந்து அந்தகம் இல்லையா, இருள், அறியாமை, அதை வந்து ஒரு அசுரனாக நமக்கு சொல்லி அந்த அஞ்ஞானத்தை அழிக்க வல்லது ஞானம். இறைவனுடைய சூழாயுதம் வந்து ஞானத்தின் அடையாளம். அப்ப ஆன்மாக்களுடைய அறியாமை நீங்குவதற்கு இறைவனுடைய அருள் தேவை அப்படிங்கிறத அந்த வரலாறானது நமக்கு எடுத்து உரைக்கிறது என்று நம்ம பார்க்கோம். அந்தகாசூர சம்ஹாரமூர்த்தி, அந்தகாந்தகர் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. சுவாமியுடைய ஆற்றல்களை சொல்லும் போது, எட்டு குணங்களை சொல்லும் போது, முடிவில் ஆற்றல் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. எல்லையில்லாத ஒரு பேராற்றல் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் நமக்கு இதன் மூலமாக விளங்குகிறது அப்படின்னு பாக்குறோம். ஆக அறியாமையாகிய அந்தகாசூரனை ஞானமாகிய சூலம் கொண்டு இறைவன் அழித்தார். அந்தகனை அயிர் சூலத்தில் அழுத்தி கொண்டார் அப்படின்னு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஆறாம் திருமுறையில சொல்றார். இரண்யன், இரண்யாட்சகன், ரெண்டு அசுரர்கள். அதுல இளையவன் வந்து இரண்யாட்சகன், அவனுடைய மகன்தான் அந்தகாசூரன். இந்த வரலாறுகளை நம்ம விரிவா தெரிஞ்சுக்கணும்னா காஞ்சி புராணத்திலையும், அதாவது காஞ்சி புராணத்துல அந்தகேஸ்வர படலம் அப்படின்னு இருக்கு, அதுல எடுத்து பார்த்துக்கிடலாம். இது போல இது எல்லாமே நமக்கு இந்த புராணங்களின் வழியாக உணர்த்தப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். திருவிளையாடல் புராணத்திலையும் பரஞ்சோதி முனிவர் வந்து அழகாக அர்ச்சனை படலம் அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவுணரில் கல்வனான அந்தகர் காய்ந்து மூன்று புவனமும் கவலை தீர்த்த புண்ணியபுரம் ஈதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இவருடைய இந்த சம்ஹாரத்தை பற்றி நமக்கு எல்லா இடத்திலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்த இடம் அப்படின்னு நம்ம பாக்குறது, அது என்ன தலம்னு பாக்குறோம், அதாவது திருக்கோவலூர் என்ற தலம். அந்த தலத்தை கேட்ட உடனே நமக்கு ஒரு வரலாறு ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வை பாட்டி வந்து அங்க இருக்க விநாயக பெருமானை வழிபட்டு வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நம்ம சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலாயம் போறாங்க. இவங்களுக்கும் கைலாயத்துக்கு போகணுங்க விருப்பம் வர்றதுனால விநாயக பூஜைய வேகமா பண்றது. அப்ப விநாயகர் பெருமான் வந்து பூஜையை நிறுத்தி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. கணபதி பூஜை கைமேல் பலன்னு சொல்லுவாங்க. அப்படி அம்மையார் வந்து சீத கிளப செந்தாமரை போன விநாயகரக வலை பாடி, அதுவும் சைவ சித்தாந்த பிழிவு, அதை பாடி வழிபாடு செஞ்சு முடிக்கவும் விநாயக பெருமான் விஸ்வரூபம் அடிக்கிறார். அதான் பெரியானை கணபதினு சொல்லப்படும். அதனால அழகா தன்னோட தும்பிக்கையில அவ்வை பாட்டியை எடுத்து கைலாயத்துல கொண்டு அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி கொண்டு விட்டுருதாராம். அதனால நாம் வந்து அவரை நாம் சிக்கனை பிடித்து கொள்ள வேண்டும். நம்ம சிவபெருமானையும் சிறப்பாக அந்த தலத்துல சொல்றோம். அதே மாதிரி ஏன்னா சிவபெருமான வழிபட்டா தன்னுடைய வீரச் செயல்களால துஷ்டர்களை பூரா அழிச்சிருவாரு, நல்ல ஆன்மாக்களுக்கெல்லாம் அவர் வந்து அருள் செய்வார் அப்படிங்கிறது நமக்கு எல்லா பக்கமும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இந்த தலத்துக்கு கிட்டத்தட்ட திருக்கோவலூர் அப்படிங்கிற தலத்துக்கு ஒரு 32 பெயர்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தல வரலாற்றுல நமக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் வேணா நம்மளால ஞாபகம் வைக்க முடியும்னா, இத்தனை பெயரால் நம்மால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியுமான்னு தெரியல. அவ்வளவு பெயர்கள் அதிலே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால நாம வந்து என்ன செய்யணும், அந்த தலத்தோட சிறப்புகளை புரிந்து கொண்டு இந்த 8 தலங்களையும் சென்று வழிபட வேண்டும். அந்த தலத்துக்குரிய பதியங்களையும் பாராயணம் பண்ணணும். சரி, அதுக்கு அடுத்தாற் போல எல்லோருமே இந்த தலத்துக்கு அதோட சிறப்பெல்லாம் எடுத்து பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல மற்றும் ஒரு கருத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய கண், இறைவனுக்கு கண்கள் வந்து வலக்கண்ணும் இடக்கண்ணும் சூரியனும் சந்திரனும் சொல்லப்படும். அம்பாள் வந்து விளையாட்டாக சுவாமியுடைய கண்களை பொத்திட்டாங்க அந்த ஒரு கணத்துல. அவங்களுக்கு அது ஒரு கணம், ஆனா இங்க பலகாலமாகுது, பயங்கரமா இருன்றது. அந்த இருள்ல இருந்து ஒரு அரக்கன் தோன்றுகிறான். அவன் இருள்ல தோன்றினமையாலும் அவன் நிறம் கருப்பா இருந்ததாலும் அவனை அந்தகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் தான் என்ன செய்யறான், அவனை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து அவன் வந்து இங்க போர் தொடுக்கிறான். அவனோட போர் செய்யும் போது அவன் உடம்புல குத்துனா அதுல இருந்து கீழே விழுத குருதி இருக்கு இல்லையா ரத்தம், அதுல இருந்து ஆயிரக்கணக்கான அந்தகர்கள் தோன்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால எல்லோரும் அவரோடு சேர்ந்து போராடி கொண்டு இருக்கும் போது இறைவன் மிக அழகாக தன்னுடைய சூலப்படையால் அவரை தூக்கி கையில எடுத்து நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நாம வந்து அவரை வழிபட்டோம் என்றால் நிச்சயமாக நமக்குள் இருக்கும் அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு விஞ்ஞானம் தருவார். அவனும் தன்னோட தவறெல்லாம் உணர்ந்து அதன் பின்பு இறைவனை வழிபட்ட போது சுவாமி அவனுக்கு சிவஞானத்தை வழங்கி சிவகணங்களுக்கு தலைவனாக்கினார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். பொதுவா நம்ம சைவ சித்தாந்தம் அஞ்ஞானத்தை இருளாகவும் ஞானத்தை ஒளியாகவும் சொல்லுது. அப்ப அஞ்ஞானமாகிய இருள் அகன்றால்தான் விஞ்ஞானமாகிய ஒளி கிடைக்கும், ஒளிய காண முடியும் நம்மளால. அதனால இறைவன் வந்து உலக இருளை அகற்றி ஒளிபரப்பக்கூடிய ஞாயிற்று ஞாயிறை விடவும் மிகுதியாக நமக்கு நம்முடைய இருளை நீக்கி நமக்கு ஒளியை தருகிறார் அப்படின்னு பாக்குறோம். இத பல இடங்கள்ல பாடப்பட்டிருக்கு, மூவர் பெருமக்களும் பாடியிருக்காங்க. இருள்மேவும் அந்தகன் மேல் திரிசூலம் பாய்ச்சி, அந்தகனை அயிர்சூலத்து அழித்தி கொண்டார் அப்படின்னு பல இடத்துல இந்த விஷயங்கள் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த தலத்துக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் ஒன்றும் அப்பர் சுவாமி பதிகம் ஒன்றும் ரெண்டு பதிகங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஆக பல வகையிலும் சிறப்பான ஒரு தலம் இந்த தலம். இந்த தல திருப்பதிகத்துல பாடும்போது ஞானசம்பந்த பெருமான் வந்து யாக்கை நிலையாமையை எடுத்து சொல்லி அந்த மூப்பு பிணி சாக்காடு இதெல்லாம் வருவதற்கு முன்பாக எல்லோரும் இறைவனை வழிபட வேண்டும் என்று துன்பத்தை போக்கக்கூடிய நெறியை அழகாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார். இந்த தலம் வந்து நல்வினை தீவினைகளை தீர்க்கக்கூடிய இடம். சுவாமி வினைவென்றான், இந்த தலத்துக்கு வினைவெல்புரி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆக அத்தகு சிறப்புகள் நிறைந்த அந்த தலத்தை நாம் கண்டிப்பாக நேரிலே சென்று தரிசித்து வழிபட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூர சம்ஹாரத்துக்கு பின்னால இந்த அசுரர் குலத்தை அழித்த பாவம் தீரும் பொருட்டு முருகப்பெருமான் வந்து இங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி பலன் பெற்றார் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் அந்த தலத்துல போய் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு ஆகாமியம் சஞ்சீதம் பிராரத்தம்ங்கிற மூ வினைகளும் நீங்கி சிவ சாயுஜ்ய பதவியை அடையலாம், அந்த முக்தியை அடையலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இதில் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ அகந்தை அழிந்த இடம், அந்தகாசுரனுடைய அகந்தை அழிந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அழகான அந்த திருக்கோவலூர் தான். அறியாமை அறியாமைன்னு அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிவு கண் கொண்டு நோக்காமைக்கு தான் அறியாமைன்னு பேரு. அதுதான் அஞ்ஞானம் சொல்லுவோம். அது அசுரனாகவும் ஞானத்தை சூலமாகவும் நமக்கு காட்டி கருத்து குருடர்களாக இருக்கோம் நம்ம. அதனால ஆன்மாக்களுடைய கருத்தில் உள்ள அந்தகனாகிய அந்த அறியாமை அழிய இறைவன் வந்து ஞானமாகிய சூலத்தை வைத்து ஞானத்தை வழங்குகின்றார். அவன் அருள் இல்லாமல் இது நிச்சயமா கிடைக்காது. சிவஞான போதம் வந்து நமக்கு மூன்று வகையான ஞானங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு காட்டுது. வினையிலையும் மூணை காட்டுது, பாசத்துல மூணை காட்டுது, வினையில மூணை காட்டுது, ஞானத்திலையும் பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் மூணு ஞானத்தை காட்டுது. இப்ப இறைவன் ஞானத்தை தான் அழகாக ஆயுதமாக கொண்டு அவனை வதம் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் சம்ஹாரம் செய்வதும் நம் பொருட்டே நன்மைக்கே என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.